நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு போன்சாய் மரம் வளர்ப்பு பற்றி நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக நம்முடைய பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து இப்போ நமக்கு இந்த போன்சாய் பற்றி நிறைய விவரங்கள் சொல்ல போகிறாங்க. முதல்ல அவங்கக்கிட்ட இந்த போன்சாய்னா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம். போன்சாய் அப்படிங்கிறதுங்க, நம்ம வீடுகளில் இப்போ வந்து நிறைய அழகு செடிகள் வளர்க்குறோம். இந்த அழகு செடிகள் வளர்க்குறதுலையே குட்டை செடிகள்னு சொல்லிட்டு ஒரு அழகு செடிகள் இருக்குதுங்க. அந்த மாதிரி குட்டை செடிகளை நம்ம வந்து தொட்டிகளை வளர்க்கும் முறை பேர் தான் போன்சாய் சொல்லுவாங்க. இந்த போன்சாய் வந்துங்க ஆரம்பத்தில் வந்து முதல்ல சைனா நாட்டில் தான் வந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஜப்பானில் போய் இந்த கலை நல்லா பிரபலம் அடைந்தது. கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கலை வந்துங்க ஜப்பான் நாட்டிலேருந்து பரவி இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து இந்த போன்சாய் கலையை வந்து நல்லா பரப்பி எல்லாருமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ பொதுவாக அலங்கார செடிகள் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய தாவரங்கள் இருக்குது, பூக்கக்கூடியவை அல்லது அந்த இலைகளிலேயே வந்து பல வண்ணங்களுடையது அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இந்த போன்சாய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க சார்?
இப்போ இன்றைக்கி வந்துங்க போன்சாய்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகு செடிகள், அது வந்து செடிகளாகவும் இருக்கலாம் அல்லது மரங்களாகவும் இருக்கலாம். நகர மக்கள், பெரும்பாலும் நகர மக்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் புது புதுதாக வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அழகு செடிகளை வந்து தொட்டியில் வச்சு அதை வந்து வீட்டினுடைய பால்கனி மற்ற பகுதியில் வச்சு வளர்க்கணும்னு ஒன்று பிரியப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த போன்சாய் செடிகள் வந்துங்க பெரிய ஒரு மரம், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரம் அல்லது ஒரு சப்போட்டா மரம் அல்லது பெரிய வந்து அழகு மரம் இப்போ நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து தொட்டியில் வளர்க்க முடியாதுங்க சாதாரண முறையில். ஆனால் இந்த போன்சாய் முறையில் பார்த்திங்கன்னா அந்த மரங்களை கூட நம்ம வந்து தொட்டியில் வளர்த்து அதுலேருந்து காய்கள்லாம் கூட எடுக்கலாம். இன்றைக்கி வந்து இது வந்து நல்லா பரவிட்டுருக்கீங்க இந்த கலர். இது வந்து நம்ம ப்ரைவேட்டாக வந்து சில பேர் நர்சரி மாதிரி வச்சு இதை வந்து செஞ்சு இது விலைக்கும் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன செடிகளாக அவங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கி நம்ம வந்து வச்சு அது மேலேயும் வந்து நம்ம வீட்டில் அழகுக்காக வச்சு அதை பராமரித்து அது பெரிய செடிகளாக நம்ம வளர்க்கலாம்.
போன்சாய்ங்கிறது வந்து வெறும் அழகுக்காக அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது அதில் பெரிய மாமரங்கள் மாதிரி மரங்களை வச்சு காய்கள் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது சாதாரணமாக இந்த போன்சாய் செடிகள் வளர்க்கணும் அப்படின்னாக்கா எப்படி அதை ஆரம்பிக்கிறதுங்க?
போன்சாய் செடிகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்துங்க எடுத்தவுடனே நம்ம பெரிய மரத்தை வந்து வாங்க முடியாது, அது தொட்டியில் வளர்க்கவும் முடியாதுங்க. சிறிய செடிகள் வந்து நம்ம நர்சரிகளில் கிடைக்கும். அந்த மாதிரி செடிகளை வாங்கி அதனுடைய வேர்பகுதி மற்றும் இலைப்பகுதி இதிலெல்லாம் வந்து சில நுனியெல்லாம் கிள்ளிட்டுங்க, அதை வந்து ஒரு பக்குவமாக மண் கலவை கொண்டு ஒரு தொட்டியில் போட்டு அதில் வந்து நடவு செஞ்சு ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது நம்ம சாதாரண தொட்டியில் தான் அதை வளர்ப்போம். அதுக்கு பிறகு தான் அதை வந்து ஒரு தட்டையான இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில் வந்து அதை வந்து மாற்றி நம்ம வளர்க்கணும். இது இப்போ வணிக ரீதியாகவும் வந்து இந்த செடிகளை வளர்த்து இதை வந்து நம்ம விற்பனைக்கு வைக்கிறாங்க. சில 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா 300 ரூபாயிலிருந்து ஒரு செடிங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து 10,000 ரூபா வரைக்கும் கூட இந்த செடிகள்லாம் விற்பனைக்கு இருக்குது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, நம்ம பெரிய செடிகளை வாங்க வேண்டியதில்லை, சிறிய செடிகளை வாங்கி அதை நம்மளே வீட்டில் வச்சு அது வளர்க்கலாம். வளர்க்கும் பொழுது நம்மளும் அதை வந்து ஒரு விற்பனை வாய்ப்பாக கூட அதை வந்து நிறைய பண்ணால் அது விற்பனை வாய்ப்பாக கூட ஏற்படுத்தலாம்.
இந்த போன்சாய் செடிகள் வந்து அதாவது சின்ன செடியாக இருக்கும் போதுலேருந்தே நம்ம அதற்கான முறைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது சாதாரணமாக மரங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல வெளிச்சம், தண்ணீர், காற்று எல்லாமே வேணும். பொதுவாக மரங்கள் வந்து நம்ம நல்ல சூரிய வெளிச்சத்தில் வீட்டுக்கு வெளியில் தான் வளர்க்குறோம். போன்சாய் மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வீட்டுக்குள்ளே எந்த பகுதிகளெல்லாம் இதை வைக்கலாங்க?
மற்ற அழகு செடிகளைப் போல் போன்சாயும் வந்துங்க வீட்டுக்கு உள்ளேயும் வைக்கலாம், வீட்டுக்கு வெளியே வைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சிங்கன்னா நேரடியான சூரிய வெப்பம் பட்டுச்சு அப்படின்னா அந்த செடிகள் சில செடிகள் வந்து தாங்கி வளராதுங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம அந்த ஷேட் நெட்டுன்னு சொல்லுவோம், அதாவது நிழல் உலை கூடாரங்கள் மாதிரி சின்னதாக நம்ம அமைத்து அந்த கூடாரத்துக்குள்ளே இந்த செடிகளை வளர்க்கலாம். அப்புறம் அதை வந்து வளர்த்து அதை கொண்டு போய் நீங்கள் வந்து உங்களுடைய டைனிங் ஹாலு, பால்கனி இந்த மாதிரி இடத்துலலாம், மாடியில் இந்த மாதிரி இடத்துலலாம் வெளிச்சம் படுற மாதிரி அந்த செடிகளை வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், நிழல் வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே நிறைய இருக்கிறதுனால அதை வெளியே வந்து ஒரு நாளைக்கு வச்சுட்டு திரும்ப எடுத்து அதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க.
அப்புறம் போன்சாய் வளர்க்குறதுக்கு அந்த செடிகள் வந்து சின்னதாக இருக்கும் போதுலேருந்தே நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும்னு சொன்னீங்க, எந்த மாதிரி குணங்கள் உள்ள செடிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க?
முதல்ல வந்து இந்த எல்லா தட்பவெப்ப நிலைக்கும் இந்த செடிகள் வந்து உகந்து வளர வேண்டுங்க, நம்பர் ஒன். அடுத்தது வந்து நம்ம தேர்வு செய்கிற அந்த செடி அல்லது மரங்கிறது சிறிய இலைகளை கொண்டிருக்க வேண்டும். அது மாதிரி பூக்களும் வந்து சிறியதாக இருக்க வேண்டும். பழங்களும் வந்து சிறிதாக இருந்தால் நல்லது. ஆனால் சில பழகை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாம்பழம், சப்போட்டா எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதிலே பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறிய இலையிலை கொண்ட தாவரங்களை நம்ம வந்து தேர்வு செய்யணும். அப்புறம் நம்ம வந்து இந்த போன்சாய் செடியினுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம திரும்ப திரும்ப இந்த செடியில் வந்து கவாத்து செய்வோம். இப்போ கவாத்து செய்வதன் மூலமாக என்னாகும்னா, இந்த இலைகளினுடைய வடிவம் வந்து சின்னதாகும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் அல்லது பூக்கள் வந்து வடிவம் அதனால் வந்து மாறாது.
இப்போது என்னென்ன மரங்கள் எல்லாம் வந்து இந்த போன்சாய் முறையில் வளர்க்க முடியுங்க சார்?
நிறைய வகை மரங்கள் வந்து வளர்க்கலாங்க போன்சாயில். அதில் வந்து இப்போ அழகுக்காக வந்து சில செடிகளை வந்து நான் முதல்ல நான் சொல்கிறேன். அழகு செடியில் வந்து பார்த்திங்கன்னா அடீனியம் சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. சின்னதாக அதை வந்து நம்ம தொட்டியில் வளர்க்குறக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த போகின் வெள்ளியாக சொல்லக்கூடிய அந்த காகிதப்பூ அது நல்லாயிருக்கும். குல்மோகர் என்று சொல்லக்கூடிய சிவப்பு கலரில் இருக்கும் அந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். பெரிய ஒரு ஆலமரம், அத்தி மரம், ஆயமரம், இந்த மாதிரி மரங்களெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த போன்சாயில் வந்து தொட்டிகளில் வளர்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பழமரங்கள், ஃப்ரூட் க்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, மாதுளை, சப்போட்டா, எலுமிச்சை, மாம்பழம், ஆரஞ்சு, புளி, கொடுக்காப்புளி போன்ற மரங்களையும் வந்து நீங்கள் இந்த தொட்டிகளை வச்சு வளர்க்கலாம். சார், எல்லாமே மரங்களாகவே சொல்கிறீங்களே, கொஞ்சம் சின்ன செடி எதுவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் வந்து புதர் செடிகள்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஷ்ரப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஷ்ரப்பு மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா புஷ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை டுராண்டா, சைனா ஆரஞ்சு, அப்புறம் வந்து அந்த மல்பீஜியான்னு சொல்லிட்டுங்க இந்த வெஸ்ட் இண்டியன் செரின்னு சொல்லுவாங்க. அந்த வெஸ்ட் இண்டியன் செரி இந்த மாதிரி செடிகளையும் நம்ம வந்து வளர்க்கலாம். அப்புறம் வந்து ஸ்டார் மல்லி அந்த மாதிரி சில வகைகள்லாம் இருக்குது, அதுவும் நம்ம வளர்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம சமவெளி பிரதேசத்தில் நான் சொன்னேன். இதே வந்து நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா, அந்த கூம்பு வடிவ மரங்கள் நிறையா இருக்குங்க. அதாவது இந்த ஜூனிப்பர்னு சொல்லுவாங்க, அந்த ஜூனிப்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜப்பான் ஆப்பிள், அப்புறம் பீச், ஆப்பிள், ஏப்ரிகாட், ரோடோடென்ட்ரான், சைப்ரஸ், இந்த மாதிரி மரங்களையும் வந்து நீங்கள் குளிர் பிரதேசங்களில் போன்சாய்க்காக வளர்க்கலாம்.
சார், இப்போ இந்த போன்சாய் மரங்கள் அப்படிங்கும்போது அதை நம்ம அந்த தொட்டிக்குள்ளே வச்சு ஒரு சரியான வடிவம் கொண்டு வந்து அப்படி தான் வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது இது என்ன மாதிரி வடிவங்களில் இதை நம்ம வளர்க்கணுங்க?
இது ஒரு முக்கிய கேள்விங்க. இப்போ போன்சாயில் வந்து தான் எப்போவும் போல் வளர்க்குற மாதிரி நம்ம இந்த செடிகளை வளர்க்கக்கூடாதுங்க. இதுக்கு வந்து ஒரு வடிவம் வந்து ஒரு முக்கியம். சாதாரணமாக ஏன்னா பெரிய ஒரு மரத்தை வந்து நம்ம சிறிய ஒரு தொட்டியில் வளர்க்க போகிறோம். அப்போ வந்து இயற்கையாக அந்த மரம் வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுங்க, இப்போ நம்ம குடை வடிவம் சொல்லுவோம், அம்பர்லா ஷேப்புன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து சாய்ந்த வடிவம், ஆங்கிலத்தில் வந்து ஸ்லாண்டிங் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. அப்புறம் கேஸ்கேடிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீர்வீழ்ச்சி வடிவம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் எஸ் போன்ற எழுத்துன்னு சொல்லுவாங்க, எஸ் வடிவம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது இல்லாமல் வந்து இந்த ஃபாரஸ்ட் குரூப் பிளான்டிங் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் காடுகளை பார்க்குறீங்க, அந்த காடுகளுடைய தோற்றத்தை அப்படியே நம்ம தொட்டிகளில் கொண்டு வரலாம், அது வந்து ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் அப்பியரன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வடிவங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாறைகளில் இப்போ வந்து இயற்கையாக நீங்கள் வந்து நீங்கள் காடுகளெல்லாம் பார்க்கும்போது பாறைகள் இருந்து இந்த செடிகள்லாம் வந்துடும், இப்போ இயற்கையாக வந்துடும். அது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்கும், அந்த தண்ணியை வச்சோ அந்த பாறையில் அந்த செடி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே போன்ற ஒரு ஒரு பாறைகளில் சின்ன கல்லாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தொட்டியில் வச்சு அந்த இயற்கையை போன்றே நம்ம வந்து இதை தொட்டிகளிலும் அந்த பாறையிலேருந்து வர்ற மாதிரி செடிகளை போன்சாயமெல்லாம் உருவாக்கலாம்.
போன்சாய் மரங்களுடைய வடிவங்கள் பற்றி இப்போ நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த வடிவங்களுக்கு கொண்டு வரணும் அந்த மரங்களை அப்படிங்கும்போது நமக்கு அதற்கான கருவிகள்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக இப்போ வந்துங்க போன்சாய்க்கு முக்கியமாக வந்து கருவி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, அதை அடிக்கடி நம்ம வந்து கவாத்து பண்ணி கொண்டு வரணும். அப்போ முக்கியமாக வந்து நமக்கு வந்து செடி வெட்டுற கத்திரி, அப்புறம் வந்து இந்த கிளைகளெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த அலுமினியம் கம்பி இல்லைன்னா தாமர கம்பி கொண்டு வந்து நம்ம வந்து கட்டுவோங்க. அந்த மாதிரி கம்பி, அப்புறம் அந்த கம்பியை வெட்டுறதுக்கு ஒரு கத்திரி, அப்புறம் வந்து இந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்து தொட்டியில் போடணும், அதுக்கு ஒரு கரண்டி, அப்புறம் அந்த கம்பியை முறுக்கிறதுக்கு கட்டிங் பிளேயர், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது போன்சாய் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் கிடைக்குதுங்க. அந்த டூல் கிட்டை நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கலாம். அந்த கிட்டில் இருக்கிற கருவிகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம போன்சாயில் வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போன்சாய் கிட் மாதிரியே நம்மளுக்கு வந்து அந்த போன்சாய் மரங்களை வளர்ப்பதற்கான தொட்டிகள்லையும் நிறைய விதங்கள் இருக்குது. நம்ம அந்த தேர்ந்தெடுக்கிற தாவரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தொட்டிகளையும் தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா? அந்த தொட்டிகளை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள்.
போன்சாய் வளர்ப்புக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. ஏன்னா இப்போ வந்துங்க முதல்ல தொட்டிகள் சொல்லணும்னா, சாதாரணமாக நம்ம வந்து செடி வளர்க்குள்ள தொட்டிகளை வந்து இதுக்கு பயன்படுத்த முடியாது. இதற்கென்று பிரத்யேகமாக வந்து தொட்டிகள் இருக்குதுங்க. அதில் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து செராமிக் தொட்டிகள் நிறைய வந்து வந்துட்டுருக்குது, அந்த கிளே பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துங்கன்னா மண் தொட்டிகள்லேயே வந்து உயரம் குறைவான, தட்டையான, ஆழம் இல்லாத தொட்டிகள்லாம் இருக்குதுங்க. அந்த மாதிரி தொட்டிகளை நம்ம தேர்வு செஞ்சு அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா முக்கோண வடிவம் இருக்கும், செவ்வகம் இருக்கும், அல்லது ரவுண்டு வட்டமாக இருக்கும், நீள் வட்டமாக இருக்கும், இந்த மாதிரி தொட்டிகளெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து அந்த தொட்டி கலவையை வந்து நிரப்பி அதில் செடி நட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாங்க.
இப்போ தொட்டிகளை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதில் இட வேண்டிய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலவைகள் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்ன மாதிரி கலவைகள்லாம் நம்ம பயன்படுத்தலாங்க?
இப்போ போன்சாய் நம்ம தொட்டி, இந்த செராமிக் தொட்டி நான் சொன்னேன், இல்லைனா இந்த டெரக்கோட்டா தொட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆழம் குறைந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அவ்வளோதான் இருக்கும் ஹைட்டு. இந்த மாதிரி தொட்டி எடுத்துகிட்டு அந்த தொட்டியில் வந்து நம்ம பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மண் கலவை. இந்த மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா சாதாரண வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய செம்புறை மண், இல்லைனா வந்து செம்மண், அப்புறம் வந்து மக்கிய சாணம், அதுக்கப்புறம் வந்து நம்ம லீஃப் மோல்டுன்னு சொல்லுவாங்க இலை மட்கு, இதுலனா அந்த கூட வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் மண்புழுவரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது அப்புறம் வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலந்து இந்த கலவையை வந்து இந்த தொட்டியில் போட்டு அதன் பிறகு வந்து நம்ம வந்து இந்த செடிகளை அதில் வந்து நட வேண்டும்.
இப்போது தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பூந்தொட்டிகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம தினமே தண்ணி ஊற்றுறோம். இப்போது இந்த போன்சாய் மரங்களுக்கு அந்த தொட்டிகளும் நம்ம வந்து ரொம்ப ஷாலோவாக தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு தண்ணீர் விடுறது எந்த மாதிரி முறைகள் இல்லைங்க சார்?
தண்ணீர் வந்து கொடுக்கணுங்க, தினமும் கொடுக்கணும். சில டைமில் வந்து இங்கே சம்மர் மாதிரி வெயில் காலங்களில் காலை மாலை இரு வேளையிலும் கொடுக்கணும். ஆனால் தண்ணி கொடுத்தா உடனடியாக தண்ணி வெளியே போயிடக்கூடாதுங்க. அதுக்காக நம்ம என்ன செய்வோம், தொட்டியில் அடியில் வந்து ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை வந்து முதல்ல வந்து கம்பி வலையை வச்சு நம்ம முதல்ல அடைக்கணும். ஓடு இல்லைனா கம்பி வலையை வச்சு முதல்ல லேசாக அடைச்சிருவோம். நம்ம அந்த ஊற்றுற தண்ணி வந்து தேவையான அளவு அந்த செடி எடுத்துக்கும், மேற்கொண்டு அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஓட்டை வழியாக தண்ணி லேசாக வந்து கசிஞ்சு வெளியே போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும், தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றினா போதும். மேலாப்பில் இருக்கிற மண் வந்து வறண்டு காணப்படுங்க, தண்ணி இல்லாத அந்த டைமில் பார்த்து வறண்டு இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது.
இப்போது சாதாரணமாக நம்ம பயிர்களுக்கு உரம் கொடுக்கும்போது இந்த பயிரினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த போன்சாய் மரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி உரம் கொடுக்கணுங்க?
போன்சாயை பொறுத்தளவுக்குங்க அதிகளவுக்கு இந்த ஆர்கானிக் உரங்கள் தான் இப்போ வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம். இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், ஆனால் அது ஓரளவுக்கு கொடுத்த போது வளர்ச்சியை ரொம்ப ஊக்குவிக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். அதனால் ஆர்கானிக்கில் வந்து நம்ம ஸ்லோவாக வளருங்க, தரமாகவும் இருக்கும், நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் அது வந்து உகந்ததாக இருக்கும். இப்போ வந்து அந்த போன்சாய் செடிகளை வந்து நம்ம தொட்டிகளை வளர்க்கும்போது சாதாரணமாக வந்து மாதம் வந்து ஒரு தடவை வந்துங்க அந்த கடலை புண்ணாக்கு இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த ஊற வச்சு இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் அல்லது 2 நாளைக்கு கூட ஊற வைக்கலாங்க. ஊற வச்சு அந்த ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மேலாப்பில் அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன் மீல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிக் உரம் இருக்குங்க அது, அப்புறம் அந்த சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய உரம், அப்புறம் வந்து மண்புழு உரம், இந்த மாதிரி உரங்களையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இப்போ வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசரை ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். அப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இப்போ வந்து தண்ணியில் கரையக்கூடிய ஒரு அளவுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் வந்துட்டுருக்குங்க. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்லுவாங்க, கால்சியம் நைட்ரேட்டு, மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு அல்லது பாலிஃபீட், இந்த மாதிரி உரங்கள்லாம் இருக்குது. இந்த உரங்களை 1 லிட்டருக்கு 5 கிராம்ங்கிற அளவில் எடுத்துகிட்டு அது தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி போட்டவுடனே அது கரைஞ்சிரும், பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் மாதிரி உடனே கரைஞ்சிரும். அந்த கரைஞ்ச தண்ணியை எடுத்து இந்த போன்சாய் தொட்டிகளுக்கு வாரம் ஒரு முறையாவது நம்ம கொடுக்கணுங்க.
இந்த மரங்கள் வளர்க்குறதுக்கு வந்து முதல்ல சின்ன செடியாக தான் வச்சு நம்ம மரங்களை வந்து போன்சாய் மரங்களாக உருவாக்குறோம். அப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிற தொட்டி வந்து சின்னதாக இருக்கும், திருப்பி அந்த அது இன்னும் கொஞ்சம் வளரும் போது அந்த மரங்கள் பெருசாகும் போது நம்ம அந்த தொட்டிகளை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குங்களா?
கண்டிப்பாக மாற்றணுங்க. அது எப்போ மாற்றுறோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது போன்சாயை பொறுத்தளவுக்கு, குறைஞ்சது 1-2 வருஷமாவது செடியில் வளர்க்கலாங்க. நம்ம வந்து ஏன்னா கவாத்து வந்து நம்ம வேர்கள்லையும் பண்ணுறோம், நம்ம செடிகள் மேல் பகுதியிலையும் பண்ணுறோம், கீழ்ப்பகுதியிலையும் பண்ணுறோம், அதனால் வந்து ஸ்லோவாக தான் அது வளரும். அப்படி வளர்ந்தால் கூட கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய வேர்கள் வந்து தொட்டியின் அடியில் வந்து ஓட்டை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஓட்டைகளை வெளியே வந்துடும், வேர்களே வெளியே தலை காட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அந்த தொட்டியில் வந்து இருக்கிற செடியை அப்படியே எடுத்துட்டுங்க, அடியில் இருக்கிற வேரெல்லாம் கவாத்து பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக வந்து வேறொரு தொட்டியில் வந்து நம்ம மாற்றி நடணும். இந்த மாதிரி செய்யும்போது மழைக்காலங்களில் வந்து இப்போ வந்து நம்ம மான்சூன் சீசன் சொல்லுவாங்க, ஜூன் ஜூலை மாதத்துலையோ அல்லது அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லேயோ வந்து தான் இதை செய்யணுங்க.
சார், இப்போது வேர்களை வந்து கவாத்து பண்ணுறதுன்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து மரங்கள் பழமரங்களுக்கெல்லாம் வந்து கவாத்து அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற அந்த மரக்கிளைகள் தேவையில்லாத பழைய கிளைகள் அதை தான் வெட்டி விட்றது கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வேர்களை கவாத்து அப்படிங்கிறது புதுசாக இருக்கே?
ஆமாம், அந்த வேர்கள் கவாத்துங்கிறத நம்ம போன்சாயில் மட்டும்தான் பண்ணுறோங்க. இந்த குட்டையாக வளர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து வேரில் கவாத்து பண்ணுறனால தான், இல்லைனா உங்களுக்கு வந்து அது இப்போ மண்ணில் வளர்த்திங்கன்னா என்ன ஆகும், நேராக வேர் வந்து பூமிக்கு அடியில் போய் நீரை உறிஞ்சிட்டு மலமலன் பெருசாக வளர்ந்துடும். இப்போ அது குட்டையாக இருக்க காரணமே வந்து நம்ம அப்பப்போ வந்து வேர்களை வந்து கவாத்து பண்ணுறது தான். அப்புறம் இப்போ இந்த வேர்களை கவாத்து பண்ணிவிட்டு நம்ம வேறொரு தொட்டியில் வந்து நட்டு திரும்பவும் வந்து அதை வளர்க்குறோம். அப்போ வந்து இப்போ இதை வந்து நீங்கள் வளர்த்து நல்லபடியாக வளர்த்து நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு வடிவங்களை உருவாக்கலாம், அந்த எஸ் ஷேப்பு, அந்த கேஸ்கேடிங் ஷேப்பு, இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாம் உருவாக்கிட்டு பண்ணணும். மேலும் பார்த்திங்கன்னா இது வேறு கவாத்து அப்படிங்கிறது அடிக்கடி செய்ய முடியாது, நான் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு 1 3 வருஷத்துக்கு 1 தான் வேர் கவாத்து பண்ணுறோம். ஆனால் மேல் இருக்கிற செடிகளில் வந்து நம்ம அடிக்கடி கவாத்து பண்ணலாம். மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு 1 முறை வந்து கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கவாத்து வந்துங்க ரொம்ப குறைவாக பண்ணணும், அதாவது நம்ம அப்பப்போ பண்ணிக்கணும், சின்ன சின்னதாக பண்ணிக்கணும். நம்ம பெருசாக வந்து கிளைகளை வந்து வெட்டக்கூடாது. நுனி கிள்ளுதல்னு சொல்லுவாங்க, அப்பப்போ வரக்கூடிய நுனிகளுக்கு நம்ம கிள்ளிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வடிவத்தை கொண்டு வரணும். முக்கியமாக அந்த மாங்காய் மரம்னா அந்த மாங்காய் மரத்தினுடைய வடிவத்தை கொண்டு வரணும். சப்போட்டானா சப்போட்டோனுடைய வடிவத்தை கொண்டு வரணும். அந்த வடிவத்தை கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து இந்த நுனியை கிள்ளி கவாத்து மேல் கவாத்து பண்ணி நம்ம பண்ணுறோம்.
இப்போ போன்சாய் மரம் வளர்ப்பு அப்படிங்கும்போது அதில் வந்து புதிய தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருக்கீங்களா?
நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்துங்க, இப்போ கவாத்து வந்து நம்ம சாதாரணமாக அந்த கத்திரியில் வச்சு பண்ணுறோம். சில டைமில் ரசாயன வந்து மருந்துகள், அதாவது குரோத் ரிட்டார்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த குரோத் ரிட்டார்டன்ஸை கூட நம்ம பயன்படுத்தி இந்த செடிகளை வந்து குட்டையாக வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து சைக்கோசல் அல்லது அலார் போன்ற வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவாங்க, இதை வந்து வளர்ச்சி குறைப்பான்னு கூட சொல்லலாம். வளர்ச்சி ஊக்கினா வளர்ச்சி அதிகப்படுத்தும், குறைப்பான்னா அது வளர்ச்சி குறைக்கும். அப்போது இந்த வளர்ச்சி குறைப்பான்களை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து வளர்ச்சியை வந்து நம்ம ஸ்லோவாக கொண்டு போகலாம். அதுக்கு வந்து ஒரு இந்த வளர்ச்சி குறைப்பான வந்து 1 லிட்டருக்கு 4 மில்லிங்கிற அளவில் வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதை வந்து நம்ம மருந்து மாதிரி தெளிக்கணும். இது நம்ம சாதாரண கவாத்து பண்ணுறது கூட இதையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா செடிகளை வந்து நம்ம வந்து அந்த குட்டைத்தன்மையை வந்து அப்படியே நம்ம பராமரிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும்.
சார், அப்புறம் தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய இந்த செடிகள்லையும் கூட களைகள் பூச்சி நோய்களுடைய தாக்குதல் இருக்கும் இல்லைங்களா?
இதுலேயும் பூச்சி நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. களைகள் வந்து இப்போ தொட்டியில் இருக்கிறனால நம்ம வந்து நம்ம கை கொண்டு நம்ம வந்து இந்த களைகள்லாம் அப்பப்போ எடுத்துக்கலாம். பூச்சி நோய் ஏதாவது தாக்குச்சுன்னா அது என்ன பூச்சி என்ன நோயின்னு கண்டறிஞ்சு தகுந்த மாதிரி நம்ம மருந்துகள் ஆகிடுச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த போன்சாய் மரங்கள் வளர்ப்பு பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ அல்லது இதை பற்றி ஏதாவது பயிற்சி வேணும்னாலோ அதற்கு வழி இருக்குங்களா சார்?
இப்போ போன்சாயில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்துங்க ஓடிஎல்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், தொலைதூர கல்வின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த தொலைதூர கல்வியில் மூலமாகவும் இப்போ எங்களுடைய துறை மலரியல் துறையில் வந்து நாங்கள் ஒரு பாடம் வந்து நடத்துகிறோம். அதில் அந்த பாடத்தில் வந்து இந்த போன்சாய் வந்து வளர்க்குறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பயிற்சி மூலமாக நாங்கள் சொல்லித்தரோம். அதில் விருப்பம் இருக்கிறவங்க இந்த தொலைதூர கல்வியில் வந்து நீங்கள் சேர்ந்து இது 6 மாதம் வந்து இந்த பயிற்சி சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்தீங்கன்னா காண்டாக்ட் கிளாஸ் நடக்கும், அந்த டைமில் வந்து இந்த இதை போன்சாய் பற்றிய விவரங்களை நாங்கள் சொல்லித்தருவோம்.
சரிங்க சார், இது வரைக்கும் இந்த போன்சாய் மரம் வளர்ப்பு பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இந்த விவரங்கள்லாம் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் போன்சாய்ன்னு சொல்லப்படுற குட்டை செடிகள் அல்லது குட்டை மரங்கள் வளர்ப்பு பற்றி நமது பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை பேராசிரியர் நிறைய விவரங்கள் சொன்னாங்க. பேராசிரியர் அவங்க சொன்ன இந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம்.